SBS தமிழ்.
வணக்கம் மாத்தலை சோமு அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
ஏராளமான அரசியல் தகவல், வரலாற்று சான்றுகள், புகைப்பட ஆவணங்கள், பர்மாவும் தமிழர்களும். நல்ல ஒரு நூல், ஒரு பெருமுயற்சியின் வெளிப்பாடாக அந்த நூல் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமானது?
நான் பயண நூல்களை அதிகமாக எழுதியிருக்கிறேன். எனவே பர்மாவுக்கு போக வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால், பர்மா வரலாறு என்பது தமிழரோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் வெளியுலகத்துக்கு தெரியாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கே நடந்த இராணுவ புரட்சி மற்றும் அரசியல். எனவே இவர்களை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாளாக முயன்ற போது ஒரு ஜனநாயக காற்று அங்கே மெல்ல வீசத் தொடங்கியது உங்களுக்கு தெரியும். எனவே அதை பயன்படுத்தி நான் அங்கே பயணம் செய்து இந்த நூலை எழுத வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்தேன். இந்த நூலின் மூலமாக பர்மாவிலே இருக்கிற தமிழர்கள் அந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள், பர்மாவுடைய வரலாற்றோடு இந்த தமிழர்கள் எக்காலத்திலிருந்து தொடர்புடையவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக தென்னாட்டிலிருந்து ஆன்மீக ஏற்பாடுகள் எப்படி அங்கே சென்றன என்பதெல்லாம் இந்த நூலின் மூலமாக வெளியே வருகிறது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக பர்மாவிலே முதன் மன்னராட்சியை ஒரு தென்னிந்தியன் நிறுவினான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.
சரி, அடுத்து வந்து இப்போ சொர்ண பூமி, பர்மா, மியான்மார் அப்படின்னு பல பெயர்களில் வந்து அழைக்கப்படுற அந்த தேசம், அந்த நாடு ஒரு வளமான பூமி, ஒரு 135 மேற்பட்ட இனக்குழுக்கள் அங்கே வாழ்கின்றன அப்படிங்கிற தகவல் எல்லாம் உங்கள் நூலில் இருக்குது. அந்த நூலை வாசிக்கும்போது இவ்வளோ வளமான பூமி, இவ்வளவு நல்ல மக்கள் அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ், ரோஹிங்கியா உள்ளிட்ட சில இனக்குழுக்களை எல்லாம் இவர்கள் வந்து இரண்டாம் தரக்குடி மக்களாக அல்லது வந்து சம ரீதியாக நடத்தாமல் ஒடுக்கின்றார்கள், அதுக்கு என்ன காரணம்? அது அவர்கள் சார்ந்திருக்கும் பௌத்தம் சமயம் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா?
ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்வதானால் மதம்தான் காரணம். ஏனென்றால் இந்த 135 குழுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களை பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள். ஆனால் அவர்கள் சீனாவிலிருந்தும் மங்கோலியாவிலிருந்தும் திபெத்திலிருந்தும் அங்கே குடியேறியவர்கள். அவர்கள் காலப்போக்கில் பர்மியராக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பௌத்த மதத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதால் பௌத்த மதம் அல்லாதவர்களோடு ஒரு கசப்புணர்வை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உங்கள் அரசியலும் தூபம் பெற்றிருக்கிறது. பர்மா ஒரு சுவர்ண பூமி என்பதை புத்தருடைய ஜாதக கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பொருளாதாரம் கிடைத்தும் அந்த நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்றால் அங்கே சுரண்டல் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த சுரண்டல் காரணமாக பிரிட்டிஷார் அங்கே ஆட்சி செய்த போது நிறைய தங்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். பிறகு ஜப்பானியருடைய ஆட்சி, அதற்கு பிறகு பர்மிய ஆட்சி ஏற்பட்டது. இந்தியாவோட நெருங்கின தொடர்பு அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற அந்த பெண்மணியுடைய தந்தையார் தான் இந்தியாவோட நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால் அவரை சுட்டு கொன்றார்கள். சுட்டு கொன்று இராணுவ ஆட்சி அந்த நாட்டிலே வந்து தமிழர்களை ஒடுக்க ஆரம்பித்தார். தமிழர்களை மட்டுமல்ல, பர்மியர்கள் அல்லாத எந்த இனத்தவராக இருந்தாலும் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய மொழி நசுக்கப்பட்டது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன, இந்தி பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன, ஆங்கில பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. பர்மிய மொழியில் மாத்திரமே அங்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கலாம் என்ற நிலை வந்த பிறகு அங்கே இருந்த சிறுபான்மை இனம் மிக துன்பத்துக்குள்ளாக்கியது. இதில் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், பௌத்த மதத்தின் ஒரு பிரிவு மதகுருமார்களும் இராணுவத்தினரும் இணைந்து தான் இதனை செய்திருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய பாதிப்பு தமிழர்கள் கடுத்ததாக அந்த ரோஹினியோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்கள், அவர்களுடைய வரலாறு 600 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனால் அவர்களை இன்று வந்தேறு குடிகள் என்று சொல்லி இவர்கள் நசுக்கிற நிலையை இன்றைக்கு உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. எனவே சுவர்ண பூமியிலே வளங்கள் இருந்த போதும் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.
இப்போ உங்கள் புத்தகத்தில் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறீங்க, தமிழர்கள் வந்து 2000 முன்பே மியான்மார் அல்லது பர்மா அந்த சுவர்ண பூமிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று. சுருக்கமாக சொல்லுங்களேன், அவ்வளவு நாளுக்கு முன்னாடி போனாங்களா?
அதாவது தமிழருடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது கடல்வழி வர்த்தக வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே கடல்வழி வர்த்தகத்தை மிக பெரும்பான்மையாக கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். அதனால்தான் ராஜேந்திர சோழன் கடாரமெல்லாம் செல்லக்கூடிய நிலை வந்தது. அதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த கம்போடியா, லாவோஸ், பர்மா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் கடல் வழியை வர்த்தகம் செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய சமயம், தங்களுடைய மொழி போன்றவற்றை அங்கே பரப்பியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது 2000 முந்தைய அவர்களுடைய நிலைப்பாடு அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் விஷ்ணு புறம் என்ற ஒரு இடம் அங்கே இருக்கிறது. அந்த விஷ்ணுபுரத்திலே பார்க்கும் பொழுது பழங்காலத்து சிற்பங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பங்கள். இதை பர்மிய வரலாற்று ஆய்வாளர்களே ஒத்துக்கொண்ட விஷயம். அங்கே அதிலே பார்க்கும்போது அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய வருகை அங்கே இருந்திருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது.
சரி, அடுத்ததாக நீங்கள் இப்போ பர்மிய வரலாறு எழுதும்போது பக்கத்தில் இருக்கிற நாடுகளான தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம் இந்த நாடுகளோட எல்லாம் ஒப்பிடுறீங்க, அதையும் தாண்டி இலங்கையோடையும் ஒப்பிடுறீங்க, அதுக்கு என்ன காரணம்?
பர்மிய வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது கம்போடியாவுடைய தாக்கம், லாவோஸுடைய தாக்கம், தாய்லாந்துடைய தாக்கம்லாம் இருக்கிறது. காரணம், பர்மாவில் இருந்த ஒரு மன்னன் தாய்லாந்திற்கு சென்று அயோத்தி நகரை அழித்திருக்கிறான் என்று வரலாறு இருக்கிறது. அயோத்தியா என்ற, அது ராமருடைய அயோத்தியா இல்லை, அந்த பர்மாவில் தாய்லாந்தில் இருக்கிற அயோத்தியா, அதை அழித்திருக்கிறான், அங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடித்தான் என்ற தகவல் இருக்கிறது. அதே போல் லாவோஸுக்கும் சென்று அந்த நாட்டையும் பர்மிய மன்னர் கொள்ளையடித்த வரலாறு உண்டு. மேலும் பௌத்த மதம் என்பதால் இலங்கை பௌத்த மன்னர்களோடு நெருங்கின தொடர்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இலங்கையிலிருந்து பௌத்த மத குருமார்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டிய, பழைய காலத்தில் கட்டிய ஒரு பௌத்த விகாரை கூட அங்கே இருக்கிறது. மேலும் இலங்கையிலிருந்து வந்த வர்த்தகர்கள் பர்மாவில் உள்ள யானைகளை கடத்தி சென்றிருக்கிறார்கள். யானைக்கு புகழ்பெற்றது இலங்கை என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது பார்க்கும் பொழுது பர்மாவிலிருந்து போன யானைகள் தான் இலங்கையில் இருக்கின்றனவா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. யானைகளை கடத்தி போனதை கண்டு மன்னன் அவர்களுக்கு தடை விதித்ததாக ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது.
அடுத்ததாக, இப்போ பர்மாவும் தமிழர்களும்ங்கிற உங்கள் நூலில் அந்த இறுதி பாகத்தில் வந்து நிறைய நேர்காணல்கள் இருக்குது, பர்மிய தமிழர்களோடனான நேர்காணல்கள். அப்படியான அவசியம், அப்படியான தேவை ஏன்?
அதாவது இந்த முதல் அந்த பின்பகுதி நேர்காணலை தவிர மீதி உள்ளதெல்லாம் வரலாற்று சான்றுகள். ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற, பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, பல அரசியல் துன்பங்களுக்கு மத்தியில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ள கிடங்கை, உள்ளத்து உணர்வுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த நேர்காணலை நான் செய்திருக்கிறேன். அப்படி ஒரு பெரியவரை நேர்காணல் செய்யும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இராணுவ புரட்சியின் மூலம் தமிழர்களுக்கு எதிரான நிலை வந்த பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் நடைபாதை வழியாக பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள், வேறு சிலர் கப்பல் வழியாக போயிருக்கிறார்கள். ஆனால் பர்மிய இராணுவ தளபதி நீவின் அவர்கள் நேருவோடு மிகுந்த நட்பு கொண்டவன். அப்போ நீவின் வந்து அந்த நாட்டை இராணுவ ஆட்சிக்கு கொண்டு வந்தபோது அவனுக்கு இன்டர்நேஷனல் மானிட்டர் ஃபண்ட் மூலமாக சிக்கல் வருகிறது. அதை தீர்ப்பதற்காக டெல்லிக்கு அவன் வருகை தந்து நேருடன் உதவி கேட்கும்போது நேரு வந்து உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்து நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னதும் கோபப்பட்டவன் வந்து இறங்கிய ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே இந்த அந்நியர்களுக்கு எதிரான சட்டங்களை அவன் கொண்டு வந்திருக்கிறான் என்ற தகவல் இவையெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் அந்த நேர்காணல் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அது மட்டுமில்ல, அங்கே என்னென்ன பத்திரிகைகள் வந்தன, எத்தனை கோயில்கள் இருக்கின்றன, எத்தனை தமிழ் பாடசாலைகள் இருந்தன என்ற வரலாற்றையெல்லாம் தேடிப்போவதற்கான ஆவணங்கள் அங்கே இல்லை என இவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். உண்மையில் சொல்லப்போனால் இலங்கைக்கும் அப்பால் மலேசியாவுக்கு முன்பே பர்மாவிலே 3-4 நாளிதழ்கள் வந்திருக்கின்றன. பிரபல நடிகர்கள் எம்ஜிஆர் மற்றும் மற்ற நடிகர்கள் எல்லாம், எம்ஆர் ராதா போன்றவர்களெல்லாம் அங்கே போய் நாடகம் நடத்தியிருக்கிறார்கள். நாடகம் போடுவதற்காக ஒரு தனி படமாளி, ஒரு மாளிகையை வைத்திருந்திருக்கார்கள். அப்படியான ஒரு நிலை. அடுத்து கருணாநிதி தன்னுடைய முதல் படமான பராசக்தி வசனத்திலே பர்மாவிலிருந்து வந்த கதாநாயகனை தான் அறிமுகப்படுத்துகிறார். எனவே இப்படியான தகவல்களையெல்லாம் நாம் அங்குள்ளவர்களோடு நேர்காணல் மூலமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த நேர்காணலை நான் எடுத்து இணைத்திருக்கிறேன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பர்மாவும் தமிழர்களும் என் நூலின் ஆசிரியர், இலக்கியவாதி மாத்தளை சோமு அவர்கள். அடுத்ததாக, இப்போ பர்மாவும் தமிழர்களும் இந்த நூலில் நீங்கள் பர்மிய வரலாறையும் சொல்கிறீங்க, தமிழர்களின் வரலாறையும் சொல்கிறீங்க, ரெண்டும் வந்து இணைந்து அந்த நூலில் காணப்படுது. ஒருவேளை இந்த ரெண்டையும் வந்து தனித்தனி நூல்களாக நீங்கள் வெளியிட்டிருக்கலாமோ?
தனித்தனியாக விடும்பொழுது பர்மிய வரலாற்றை தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிடும்போது அது மக்கள் மத்தியிலே அதிகமாக செல்லாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். காரணம் என்னவென்றால், இன்னொரு நாட்டு வரலாற்றை பாடப்புத்தகமாக இருந்தால் படிப்பார்களே ஒழிய புத்தகமாக வாங்கி படிக்கிற பழக்கம் நம்மளிடம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பர்மாவோடு தமிழர்களுடைய வரலாறு பின்னி பிணைந்தது. எனவே தான் முன்பு பர்மிய மக்களோடு உள்ள அரச பரம்பரை வரலாற்றையும் அதனோடு பின்னி பிணைந்த தமிழர் வரலாற்றையும் சொல்லியிருக்கிறேன். அதில் பர்மிய வரலாற்றை சொல்வதற்கு இன்னொரு காரணம், முக்கியமான காரணம், பர்மிய மன்னர்களோடு தமிழ்நாட்டு மன்னர்களுக்கான தொடர்பு திருமணம் மூலமாக இருந்திருக்கிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு இளவரசன் பர்மிய மன்னனை சந்தித்து அவன் புத்த மத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதாக ஒரு வரலாறு சொல்கிறது. ஆனால் அந்த மன்னன் யார் என்பதை சொல்லவில்லை. அதே நேரத்தில் பர்மிய சோழ நாட்டு பெண்களை திருமணம் செய்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. கயன் சித்தா என்ற மன்னன் இந்திய இளவரசிக்கு பிறந்தவன் என்ற ஒரு கருத்து அங்கே இருக்கிறது. எனவே அப்போ அந்த வரலாற்றை எழுதும் பொழுது தான், படிக்கும்போது தான் எனக்கு அதில் உள்ள தொடர்புகள்லாம் தெரிய வந்தது. எனவே அந்த வரலாற்றை நான் சொல்லி, அதற்கு பிறகு பழங்கால தமிழர்கள் பர்மாவில் உள்ள வரலாற்றையும் சொல்லி, தற்கால தமிழர்களுடைய பர்மிய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் அந்த நூலில் சொல்லியிருக்கிறேன்.
இப்போ பர்மாவும் தமிழர்களும் அப்படிங்கிற அந்த நூலை வாசிக்கும்போது பல தகவல்கள் எங்களை வந்து ஆச்சரியப்படுத்துகின்றன. உங்களுக்கு பர்மிய வரலாறு தெரிஞ்ச போது எந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் தந்தது?
எனக்கு பெரிய ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், பர்மிய பேராசிரியர் பர்மிய வரலாற்றை 1948 வரை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு அத்தியாயத்திலே இலங்கையில் இருந்த ராஜ்யங்களை பற்றி எழுதும்போது யாழ்ப்பாணத்திலே தமிழ் ராஜ்யம் இருந்ததாக அங்கே குறிப்பிடுகிறார். கண்டி மன்னனை பற்றியும் குறிப்பிடுகிறார். ஆனால் கண்டி மன்னன் வந்து பௌத்த மதம் அல்லாதவன் என்பதால் கண்டி மன்னனுடைய ராஜ்யத்தை ராஜ்யமாக அவர் குறிப்பிடவில்லை. அது அதிசயமான தகவல்.
நிறைவாக உங்கள் அடுத்த திட்டம் என்ன, அடுத்த நூல் என்ன, அடுத்து என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்.
இது 24வது நூல், 25வது நூல் கண்டிச்சீமை. தோட்டப்புற மக்கள், இலங்கையில் இந்தியாவிலிருந்து போன தோட்டப்புற மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூல். அடுத்த ஆண்டு சிட்னியில் மிகப்பெரிய அளவில் வெளியீடு செய்ய இருக்கின்றோம். அதே நேரத்தில் பர்மாவும் தமிழர்களும் போல மொரிஷியஸும் தமிழர்களும் என்ற நூலையும் நான் எழுத இருக்கின்றேன்.
இந்த நூல் காலத்தின் தேவையாய் இன்றைக்கும் என்றைக்கும் பேசப்பட வேண்டிய வாழ்ந்து கெட்ட வரலாற்றை பேசுவதாய், வரலாற்று உணர்ச்சி கொண்டு வரும் பொது நினைவு மனதிற்கு ஒரு அரிய நினைவூட்டாய் எழுந்துள்ளது என்கிறார் அணிந்துரை எழுதிய தமிழ் பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள். அவரின் அந்த வார்த்தைகளையே உங்களுக்கு பாராட்டாகவும் வாழ்த்துறையாகவும் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil